சுரேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய புலர்ந்துள்ள காலை பொழுது இனியதொரு பொழுதாய் அனைவருக்கும் அமைந்திட இறையருள் நாடி, இன்றைய நிகழ்ச்சியில் ஆலயங்களில் இடம்பெறும் ஷோடச உபசார பூஜை பற்றியும் அதன் விளக்கங்களையும் சுருக்கமாக சிந்திப்போம். ஆலய உற்சவங்களில் விசேட பூஜைகள் நடைபெறுகின்ற வேளை ஷோடச உபசார பூஜைகள் நிகழ்த்துகின்ற மரபு எமது சமயத்தில் மிக பழமையானது. இந்த ஷோடச உபசாரங்களில் தெய்வத்தை ஒரு விக்கிரகத்திலோ அல்லது படத்திலோ எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்வதாகிய ஆவாகனம் முதலாவதாக அமைகிறது. அதனைத் தொடர்ந்து தெய்வத்திற்கு ஒரு இருக்கை சமர்ப்பித்தலாகிய ஆஜனம், பாதங்களை அலம்பிக் கொள்வதற்கு சுத்த நீர் சமர்ப்பிப்பதாகிய பாத்தியம், அக்ஷதை, அருகம்புல், மலர்கள் இவற்றுடன் நீர் சேர்த்து அல்லது வெறும் நீர் சமர்ப்பணம் செய்வதாகிய அர்க்யம், உள்ளங்கையில் நீரேந்தி 3 முறை குடிப்பதற்கு நீர் சமர்ப்பணம் செய்வதாகிய ஆஜமனம், குளிப்பதற்கு நீர் சமர்ப்பணம் செய்வதாகிய ஸ்நானம், உடுத்து கொள்வதற்கு உடை சமர்ப்பணம் கொடுத்தலாகிய வஸ்திரம், பூநூல் அணிவித்தலாகிய யஜ்ஞோபவீதம், வாசனை பொருந்திய சந்தனம் வழங்குவதாகிய கந்தம், மலர்களை சமர்ப்பித்தலாகிய புஷ்பம், சாம்பிராணி புகை இடுவதாகிய தூபம், ஒளி பொருந்திய விளக்கினை காட்டுவதாகிய தீபம், உணவு மற்றும் குடிநீர் ஆகியவற்றை உண்ணும் பொருட்டு சமர்ப்பித்தலாகிய நைவேத்தியம், மரியாதையின் பொருட்டு இறைவனுக்கு நாம் அளிக்கும் உயர் காணிக்கையாகிய தட்சிணா, இறைவனை வலம் வந்து வணங்குவதாகிய பிரதக்ஷணம், வேத மந்திரங்களை கோஷித்தவாறு 2 கைகளாலும் தெய்வத்தின் மேல் சொரிதலாகிய பூக்கள், மந்திரபுஷ்பம் என மேற்கூறப்பட்ட 16 வகையான உபசாரங்களை இறைவனுக்கு சமர்ப்பித்தலே ஷோடச உபசார பூஜை எனப்படுகிறது. இதன் மூலம் இறைவனை மகிழ்வித்து மேலான வரங்களையும் இஷ்டகாரியங்களில் சித்தியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நமது சமய நூல்கள் பகிர்கின்றன. இவ்வழிபாடுகள் யாவும் ஓமகுண்டத்தில் வளர்க்கப்படும் அக்னி ரூபத்தில் எழுந்தருளும் இறைமூர்த்தங்களுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டு யாக வழிபாடுகள் சிறப்பாக நிகழ்த்தப்படுகின்றன. நேயர்களே, இவ்வழிபாடுகள் நடைபெறும் காலங்களில் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலம் சர்வகாரிய சித்தி பெற்று நல்வாழ்வு வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.
சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
பாகுவினை படிபடவோ அல்லவோ நீ இப்படி இங்கு இருக்கலாம் என் ஆகாம் அப்பன் அன்னையாம் என்னவும் எண்ணினேன் தருவையர் பழனி மாதம் குடிகூட சங்கரனு கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே.
அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா?
பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, தமிழ் தன்னு சபை தன்னு
நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அறியாரர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். 2021 தமிழ் புதுவருட அபிஷேகமும் அத்தோடு விசேட 108 சங்கு அபிஷேகம் பற்றிய அறிவித்தல் எதிர்வரும் ஏப்ரல் 14/4/2021 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை நடைபெற திருவருள் கூடியிருக்கின்றது. அத்தோடு அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி அன்றைய தினம் எம்பெருமான் திருமுருகமூர்த்திக்கு 108 சங்கு அபிஷேகம் நடைபெற திருவருள் கூடியிருக்கின்றது. இந்த புண்ணிய பூஜையில் பங்கு கொள்ள விரும்பும் அடியார்கள் காரியாலயத்தில் $31 மட்டும் செலுத்தி மற்றும் அல்லது JJ தொலைபேசி இலக்கம் 0121269786 அல்லது தொலைபேசி இலக்கம் 625512 என்ற இலக்கங்களில் தொடர்பு கொண்டு புனிதமிக்க சங்கை பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் நடைபெறுகின்றன. பண்ணும் பரதமும் கலை விழா பற்றிய அறிவித்தல். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி நிதிக்காக வருடா வருடம் பண்ணும் பரதமும் கலை விழா நடைபெற்று வருகின்றது நீங்கள் யாவரும் அறிந்ததே. இம்முறை எதிர்வரும் April 10 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பண்ணும் பரதமும் கலைவிழா நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றது. இடம் மவுண்ட் ஓஸ்கில் வோ மெமோரியல் ஹால், 15 மே ரோட், மவுண்ட் ஓஸ்கில். நுழைவுச்சீட்டு விவரங்கள் குடும்பம் ஒன்றிற்கு $20, வயது வந்தவர்களுக்கு $8, முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் $5 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபை நிர்வாக சபை உறுப்பினர்களையோ அல்லது நியூசிலாந்து திருமுருகன் கோவில் ஆலய காரியாலயத்திலோ தொடர்பு கொண்டு நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் முக்கியமாக மண்டப வாயிலும் நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறியத்தருகின்றோம். எனவே நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி நிதிக்காக திரட்டப்படும் இந்த பண்ணும் பரதமும் கலைவிழா நிகழ்ச்சிக்கு திரளாக வருகை தந்து ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த பண்ணும் பரதமும் கலைவிழாவை அலங்கரிக்க பணிசை பாடல்களும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். நன்றி. சைவநிதி நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியாக யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை குறும்புசெட்டி ஐங்கரன் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவை கேட்போம்.
எல்லாம் வெல்ல முருகப்பெருமானினுடைய அருட்கடாட்சம் இணைய வழியில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் சித்திக்க வேண்டும் என்று எல்லாம் வெல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்து இன்றைய இந்த நன்னாளிலே உங்களோடு அர்த்தமுள்ள வாழ்வு என்கின்ற தலைப்பினூடாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, எங்களினுடைய வாழ்வு எப்பொழுது அர்த்தப்படும் என்றால், நாங்கள் பின்பற்றுகின்ற அல்லது நாங்கள் கடைபிடிக்கின்ற அல்லது நாங்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த நோக்கும் இலக்கும் அதனுடைய அர்த்தமும் எங்களுக்கு தெளிவாக புலப்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்வு அர்த்தப்படும். நான் இங்கு பெரிய விடயத்தையும் அதிக விடயத்தையும் எடுத்து உங்களோடு கலந்துரையாட விரும்பவில்லை. மிக எளிமையான நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சமய சடங்குகள் அல்லது வழிபாட்டு முறைகள் என்று பின்பற்றுகின்ற சில விடயங்களின் அர்த்தத்தையாவது நாங்கள் உணர்ந்திருக்கின்றோமா என்பதை சிறிது சிந்தித்து பார்ப்போம். ஒரு ஆலயத்துக்கு செல்கின்றோம் என்றால், இன்று எங்களுடைய மதம் ஆண்டவன் என்பவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் ஆண்டவன் நிறைந்திருக்கின்றான். நாங்கள் ஆலயங்களுக்கு சென்றுதான் தெய்வத்தை வழிபட வேண்டும் இல்லை, வழிபட வேண்டும் என்றில்லை என்கின்ற தொனியிலும் பேசுகின்றது. ஆனால் அப்பொழுது ஏன் நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால், ஆலயம் என்பது வெறும் கட்டடங்களாலும் விக்கிரகங்களாலும் அலங்காரங்களாலும் ஆக்கப்பட்ட ஒரு இடம் அல்ல. அதையும் தாண்டி ஆலயம் என்பது ஒரு சக்தி மிகுந்த இடமாக போற்றப்படுகின்றது. அதற்குரிய விஞ்ஞான ரீதியான சிந்தனையையும் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பழைய ஆலயங்கள் எல்லாம் அமைகின்ற பொழுது அதனுடைய இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் ஒரு சக்தி நிறைந்த இடமாகவே காணப்படுகின்றது. அங்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற குவிந்த அந்த சக்தி மிகுந்த இடங்கள்தான் ஆலயங்கள் அமைந்துள்ள இடங்களாக இன்றும் பல்வேறுபட்ட ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நாங்கள் மூல விக்கிரகம் என்று சொல்லி பிரதிஷ்டை செய்கின்ற இடம் சக்தி செறிந்த இடமாக இருக்கும். அத்தோடு ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது அதற்கு கீழாக பல்வேறுபட்ட மூலகங்கள், தகடுகள், செப்பு போன்ற பல்வேறுபட்ட மூலக்கூறு அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுத்தான் அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்படும். எனவே அதிலிருந்து மேலும் சக்தி உருவாக்கப்பட்டு அங்கே அந்த விக்கிரகங்கள் அமைந்திருக்கின்ற அந்த மூலவர் அறையை பார்த்தீர்களானால் சுற்றி வர அடைக்கப்பட்டு ஒரு பகுதி மட்டுமே வாசல் காணப்படுகின்றது. அதன் மூலம் அந்த சக்தியானது வீணடிக்கப்படாது ஒரு வாசலினூடே வெளியேறுகின்ற விதமாக காணப்படும். அது மட்டுமல்லாது அங்கே மூலவருக்கு பின்னால் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கும். இந்த விளக்கு என்னத்துக்காக ஏற்றப்பட்டிருக்கின்றதென்றால் அந்த சக்தியை பல மடங்காக அதிகரித்து வெளியேற்றுகின்ற ஆற்றல் அந்த விளக்கிற்கு இருக்கும். இவ்வாறு ஒரு ஆலயத்திலிருந்து நாங்கள் அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு பல்வேறுபட்ட ஆற்றல்களை அது தந்து உதவுகின்றது. மேலும் ஆலயங்களை நாங்கள் பலம் பெறுகின்ற பொழுது அந்த சக்தியினுடைய பாதையும் வந்து அதே நாங்கள் வலம் பெறுகின்ற அதே திசையிலே அமைந்திருப்பதனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த ஆலயங்களுக்கு சென்று ஆலயத்தை வழிபடுகின்ற பொழுது அல்லது ஆலயத்தை வலம் வருகின்ற பொழுது அந்த சக்தி எங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் இரு நாள் ஆலயங்களுக்கு சென்று வருபவர்களால் இந்த ஆற்றலை உணர முடியாது. நாங்கள் தொடர்ந்து ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற பொழுது அதனுடைய ஆற்றலையும் எங்கள் உடலிலே எங்கள் மனதிலே ஏற்படுகின்ற மாற்றங்களையும் எங்களால் உணர முடியும். இந்த வகையில்தான் இந்து மதம் எங்களுடைய சமய சடங்குகளையும் சரி வழிபாட்டு முறைகளையும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் அணுகின்றது. எங்கே விஞ்ஞானம் முடிகின்றதோ அங்கே விஞ்ஞானம் தொடங்குகின்றது என்று கூறுவார்கள். எனவே நாங்கள் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு கைங்கரியங்களையும் ஒவ்வொரு சமய வழிபாட்டு முறைகளையும் அதனுடைய தத்துவார்த்தங்களை உணர்ந்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். சாதாரணமாக நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று விபூதி அணிகின்ற பொழுது கூட அந்த விபூதி அணிதலின் அர்த்தம் எங்களுக்கு தெரிய வேண்டும். விபூதி என்பது ஒரு நீராகி இருக்கின்ற ஒரு எங்களுடைய மிக முக்கியமான ஒரு சின்னம். எங்களுடைய வாழ்க்கை இவ்வாறு தான் ஒரு கணத்திலே நீராக போகும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாகவே விபூதி கருதப்பட வேண்டும். நாங்கள் தினமும் நெற்றியிலே விபூதியை அணிகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையும் இவ்வாறு தான் ஒரு நாள் நேராக போகும், எங்களுடைய உடல் இவ்வாறு தான் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை தினம் தினம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற அதனால் எங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்கின்ற செப்பனிடுகின்ற சிந்தனைகளை வளர்க்கின்ற ஒரு சின்னமாகவே அது இருக்கின்றது. அவ்வாறுதான் நாங்கள் விநாயகரை தோப்புக்கரணம் போட்டு நாங்கள் இருந்து எழுந்து வணங்குகின்றோம். தலையிலே இங்கே மூன்று கரணம் நாங்கள் குட்டி கும்பிடுகின்றோம். இதில் கூட விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த தலையினுடைய இந்த பக்க பகுதியிலே முக்கியமான சுரப்பிகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அந்த பகுதியிலே கையாலே குட்டுகின்ற பொழுது அந்த சுரப்பியினுடைய சுரப்பு இன்னும் அதிகமாக சுரந்து கொள்ளும். பின்னர் நாங்கள் இருந்து எழுந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய குருதி சுற்றோட்டமானது அதிகரிக்கப்பட்டு அந்த சுரப்பியினோடு சுரக்கப்படுகின்ற அந்த சுரப்பு உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் அந்த குருதியோட்டத்தின் மூலம் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற ஒரு விஞ்ஞான ரீதியான செயற்பாடும் அதற்குள்ளே தங்கியிருக்கின்றது. நாங்கள் தேங்காய் உடைக்கின்றோம். நினைத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, தேங்காய் உடைக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற தத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டால் வெளியிலே ஒரு மட்டை இருக்கின்றது, நடுவிலே ஒரு நார்த்தன்மை இருக்கின்றது, உள்ளே ஒரு ஓடு இருக்கின்றது. அதற்குள் தான் அந்த நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த தேங்காய் சொட்டு அல்லது இளநீர் என்கின்ற விடயங்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்றன. இதனை நாங்கள் எதற்கு எங்களுடைய மதம் ஒப்பிடுகின்றதென்றால், நாங்கள் சொல்லுகின்ற ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மூன்று விடயங்கள் எங்களுடைய மனிதர்களுடைய மிக முக்கியமான மாயைகள் என்று சொல்லுகின்ற இந்த ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மூன்று விடயங்கள் முக்கிய இடம் வகிக்கின்றன. இவற்றை விளக்குவதாகவே அந்த தேங்காயினுடைய அமைப்பு இருக்கின்றது. வெளியிலே இருக்கின்ற அந்த ஆணவம், அதே மாதிரி எங்களுடைய வினைகள், கண்மம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நேர்த்தன்மையான அந்த பொருள் கண்மத்துக்கு ஒப்பிடப்படுகின்றது. அடுத்து உள்ளே இருக்கின்ற வெளியிலே இருக்கின்ற அந்த தோல் பகுதி அடிக்கடி அதனுடைய நிறத்தை மாற்றி கொள்ளக்கூடியது. அதாவது அது பச்சை நிறமாக இருந்து பழுப்பு நிறமாக மாறி மாறக்கொள்ளக்கூடியது. அதனால் மாயை என்ற பகுதிக்கு அது ஒப்பிடப்படுகின்றது. நடுவிலே இருக்கின்ற அந்த நேர்த்தன்மையான பகுதி கண்மம் என்று எங்கள் வினைகள், நாங்கள் ஆற்றுகின்ற வினைகள், முற்புறப்பு வினைகள் போன்றவை ஒப்பிடப்படுகின்றன. அடுத்து ஆணவம் ஓட்டுக்கு ஒப்பிடப்படுகின்றது. இங்கே எல்லாவற்றையும் அகற்றி அந்த தேங்காயை ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே உடைக்கின்ற பொழுது அவனுடைய சன்னிதானத்திலே ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த மூன்று மலங்களும் நீக்கப்படுகின்ற பொழுது உள்ளே இருக்கின்ற அந்த தூய்மையான வெள்ளையான அந்த ஆத்மா வெளிப்படும். எனவே ஆண்டவனுடைய பாதங்களில் நாங்கள் இவற்றை சமர்ப்பித்தால் அவன் எங்களுக்கு தூய அந்த தன்னுடைய சொரூபத்தை வெளிப்படுத்துவான் என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இந்த தேங்காய் உடைக்கின்ற விடயம் பார்க்கப்படுகின்றது. இவ்வாறுதான் பஞ்சாமிர்தம் என்று நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த பிரசாதம் எல்லாம் ஒரு சரியான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு மருந்தாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் விக்கிரகங்களை உருவாக்குகின்ற பொழுது விக்கிரகங்கள் என்பது பல்வேறுபட்ட மூலிகைகள் கலந்து ஆக்கப்படுகின்ற ஒரு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு சொரூபமாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த விக்கிரகத்திலே இந்த பழங்களை எல்லாம் அபிஷேகம் என்று நாங்கள் அங்கே கோயில்களில் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த விக்கிரகத்தில் இருக்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளெல்லாம் இங்கே பிரசாதங்களுக்கு, அதாவது இந்த பஞ்சாமிர்தங்களிலே அது மாற்றப்பட்டு அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க ஒரு மருந்தாக மாறுகின்றது. எனவே அந்த பிரசாதங்களை நாங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்குள் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். நோயை எதிர்க்கின்ற ஒரு மருந்தாக அது மாறும். இந்த வகையில் தான் எங்களுடைய ஆலய வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. நாங்கள் ஒவ்வொன்றையும் அதை அது நோக்கி சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய வழிபாட்டு முறைகளும் எங்களுடைய மதம் எவ்வாறு அர்த்தப்படுகின்றதோ அவ்வாறு தான் எங்களுடைய வாழ்க்கையும் அர்த்தப்படும். நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் இதனுடைய உண்மைத்தன்மையை நாங்களாகவே பரிசோதித்துக் கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நினைத்து பாருங்கள், ஒரு ஆலயத்திலே அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது எத்தனை நைவேத்தியங்கள் அங்கே அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தயிர், பால், பழம், தேன், இளநீர் என்று பல்வேறுபட்ட நைவேத்திய பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுத்தான் ஒரு மூலஸ்தானத்திலே அந்த அபிஷேகம் ஆற்றப்படுகின்றது. ஆனால் இவ்வளவு நடைபெற்ற பின்பும் கூட அந்த இடம் மங்களகரமாக ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. இதனையே நாங்கள் ஒரு வீட்டிலே, எங்கள் வீட்டிலே ஒரு 10x10 அளவுள்ள ஒரு அறையிலே இப்படியான ஒரு அபிஷேகத்தை நாங்கள் செய்வோமானால் அதே நிலைமை வீட்டிலே இருக்குமா? இல்லை. அந்த வீட்டிலே ஒரு வேறு விதமான ஒரு தன்மையையும் அந்த வேறு விதமான நிலைமையையும் தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஆலயங்களில் அவ்வாறு ஆற்றிய பின்பும் கூட அங்கே ஒரு மங்களகரமான நிலையையும் நறுமணத்தையும் நாங்கள் உணர்கின்றோம், அனுபவிக்கின்றோம் என்றால் ஆலயங்களுக்கு இருக்கின்ற அந்த தனித்துவமான சக்தியும் ஆற்றலும் தான் அங்கே வெளிப்பட்டு நிற்கின்றது. எனவேதான் எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து அதனை பின்பற்றுவோமானால் எங்களுடைய வாழ்வு அர்த்தப்படும். இத்தகைய பல்வேறுபட்ட விடயங்களை இன்னும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதன் தொடர்ச்சியாக நான் உங்களோடு இணைந்து கொள்வேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உங்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கும் என்னுடைய இந்த மனமுவந்த நன்றியை குறிப்பிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
இன்றைய வெள்ளிக்கிழமை காலை சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.